எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ஆவியானவர்களே, எங்கள் கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் எங்கள் விசுவாச கண்களாலே உம்மை பார்த்து கத்தாதி கத்தாவே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. தேவாதி தேவனே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவானவரே உமக்கு மகிமை உண்டாவதாக, சபையிலே உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களை வாழ வைக்க வந்த வல்லலை, வானத்திலிருந்து இறங்கின மெய்யான ஜீவ அப்பமே, இயேசு கிறிஸ்துவே உம் திவ்ய பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம் ஐயா. ஆவியானவரே நீர் எங்களை நடத்துகிறோம் ஐயா, எங்களை நடத்துவீராக. ஆவியானவரே நீர் எங்களை நடத்துவீராக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று, அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, வாழ்வு உண்டு, நல்ல எதிர்காலம் உண்டு. அது இயேசுவினாலே உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட், ஹி சப்மிட் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, டேக் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓ நீர் உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி எங்களை நடத்துவீரா, எங்களை நடத்துவீரா. தேவ சித்தம் மாத்திரம் இதனால் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. தேவ கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போறேன். ஆமே சொல்லு. ஹல்லேலூயா. ரைட், போட். பின்ன நாம் தேவனுடைய செய்திக்குள்ளே கடந்து செல்வோம் சீக்கிரமாய். ஆதியாகமம் 49 அதிகாரம், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 49 அதிகாரம், அதுல 22 வசனத்திலிருந்து 27 வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வரைக்கும், 22 வரைக்கும் வாசி கேட்போம். வாசி.
யோசேப்பு கனிதரம் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரம் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவனின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று. அவர் உனக்கு துணை இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக.
ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் உங்களோடு யோசேப்பு கடிதரும் செடி என்ற தலைப்பில் சில காரியங்களை அவங்களோட பகிர்ந்துள்ளாமல் சொல்லி நான் விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே என்னத்தை இந்த நாளே நான் பேசுவோம்னு சொல்லி ஆண்டவருக்கு நேராக மனதை செலுத்தின போது தேவன் மனசில் தந்த ஒரு வேத பகுதி. இந்த வேதத்தில் எனக்கு சில சில பகுதிகள் ரொம்ப பிடிக்கும், அதிகமாக பிடிக்கும். அதில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த நாளிலே தேவனுடைய மனதில் தந்த உணர்வுகளை உங்களோடு பேசிக்கொள்ளலாம்னு சொல்லி ஆண்டவர்களே வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த சொல்லப்பட்ட இப்போது வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே என்ன சூழமைவிலே இது சொல்லப்பட்டது, யாருக்கு எவரால் சொல்லப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கிறது நல்லது. அப்போதுதான் சரியான விதத்தில் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸோ முதலாம் வசனத்தில், 49 அதிகாரம் முதலாம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், யாக்கோபு தான் மரணமடைகிற போது, தான் மரிக்க போற வேளையிலே தன்னுடைய குமாரரை அழைக்கிறார், கூப்பிட்டார். எதற்கு என்றால், கடைசி நாட்களிலே அவர்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது, கடைசி நாட்களிலே அவருடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை தீர்க்கமாக திட்டமாக சொல்லுவதற்காய் தேவனுடைய மனுஷனாகிய யாக்கோபு தன்னுடைய 12 குமாரரையும் வரவழைத்து தனக்கு முன்பாக நிறுத்தி ஒவ்வொருவருக்கும் வரிசையாய் கிரமமாய் தீர்க்கம் உரைக்கிறான். அவருடைய எதிர்காலத்தை குறித்து யாக்கோபு சொல்லுற காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். சோ இப்படியாய் யாக்கோபு மூத்த குமாரனாகிய ரூபனில இருந்து பெஞ்சமியின் வரைக்கும் 12 பேருக்கும் தீர்க்கம் உரைக்கிறார் எதிர்காலத்தை குறித்து. அப்படியாய் ஒவ்வொருவருக்கும் அவர் தீர்க்கம் உரைத்து கொண்டு வரும்போது யோசிப்பு என்கின்ற தனக்கு பிரியமான குமாரனை குறித்து அங்கு யாக்கோபு தீர்க்கம் உரைக்கிறார். அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவருடைய சந்ததி எப்படி இருக்கும், அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் திட்டமாக தீர்க்கமாக ஒரு தகப்பன் யாக்கோபு தன் குமாரனுக்கு இங்கு சொல்லுவதைத்தான் இப்போது நாம் வாசிக்க கேட்டோம். இதை வாசித்தை பார்க்கும் போது, இதை படிக்கும் போது என் மனதிலே ஒரு காரியம் தோன்றினது. என்னவென்றால், ஒரு மகன் அல்லது ஒரு பிள்ளை தன் தகப்பனால் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது ஒரு பாக்கியம். இதனால் தானோ என்னவோ ஆண்டவர் 10 கட்டளையில கூட யாத்திராமத்திலே தன் ஜனங்களுக்கு எழுத்து வடிவில் எழுதி கொடுத்த அந்த கட்டளையில கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை சேர்த்தால், படி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக சொல்லி. நான் ஒருவேளை நமக்கு வயது வந்தவர்களா இருந்தாலும் நமக்கு ஒரு தாய் தகப்பன் இருக்கலாம், உயிரோடு ஒருவேளை இங்கு இருக்கலாம் அல்லது நம் சொந்த நாட்டில் இருக்கலாம். ஆனா எங்கு இருந்தாலும் நமக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட தாயையும் தகப்பனையும் நாம் கனம் பண்ண வேண்டும், மனம் பண்ண வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை என்பதை நாம் மறக்க கூடாது. அப்படியாய் நாம் பெற்றோரை அன்பாய் அவர்களை அனுசரித்து ஆதரித்து வரும்போது, அந்நிய காலத்திலே அவர்கள் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், அவர்களாலே நமக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. போகட்டும். இப்படியாய் யோசேப்பை குறித்து தன் தகப்பனாகிய யாக்கோபு தீர்க்க முறைக்கிறார். யோசேப்புடைய வரிசை வந்தபோது அவனை பார்த்து வயது முதிர்ந்த நேரத்திலே தேவனாலே அழைக்கப்பட்ட கோத்திர பிதாவாகிய யாக்கோபு தன் சொந்த குமாரனை பார்த்து சொன்ன முதலாவது வார்த்தை என்னவென்றால், 22 வசனத்திலே சொல்லுகிறாரு, யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீர்கால்களிலே நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட செடி. யோசேப்பு கனிதரும் செடி, சாதாரண செடி அல்ல, அவன் கனிதருவ செடி. அவன் வேறிடங்களில் நடப்பட்ட, வறண்ட இடங்களில் நடப்பட்ட ஒரு செடி அல்ல, அவன் நதியோரமாய் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து இலையுதிராத மரம் போல இருக்கிறான் என்று சொல்லி அவன் தகப்பனே தன் சோதரைகள் முன்பாக அவனுக்கு சொன்ன வார்த்தை அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன கருமானவர்களே, யாக்கோபு அவனை குறித்து சொன்ன வார்த்தை, யோசேப்பு குறித்து முதல் சொன்ன வார்த்தை, யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லி. என்ன கருமானவர்களே, இந்த வசனத்தை குறித்து நாம் யோசிக்கும் போது சில காரியங்களை நான் உங்களோடு சொல்லாமல் சொல்லி வாஞ்சிக்கிறேன். கனிதரும் செடி என்றால் என்ன? ஏன் யாக்கோபு அப்படியான ஒரு வார்த்தையை தீர்க்கமாய் தன் சொந்த குமாரனுக்கு சொல்ல வேண்டும்? அவருடைய ஜீவியத்தை குறித்து அவன் தேவ ஆவியினாலே உந்தப்பட்டு சொல்லும் போது யோசேப்பு கனிதரும் செடின்னு சொல்றான். அப்படியானால் அதோடைய அர்த்தம் தான் என்ன, அதோடைய ஆனந்தம் தான் என்ன என்பதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லட்டும். என்ன கருமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. யோசேப்புடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. யோசேப்பு அநேகரை ஆதரித்திருக்கிறான். யோசேப்பு அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. கொஞ்சம் விளக்கமாக விபரமாக நாம் சொல்லட்டும், கேளுங்க. யோசேப்பு முதலாவதாக தன் சொந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார். ஏன் நான் இதை இண்டிகேட் பண்றேன்னு சொன்னால், இன்றைக்கு சிலர் சொந்த குடும்பங்களை கவனிக்காமல் மற்ற குடும்பங்களையே அதிகம் கன்சென்ட்ரேட் பண்றதும் ஒரு ஓரம் என்பதை நாம் மறக்க கூடாது. கர்த்தர் நமக்கு தந்த குடும்பங்களுக்கு நாம் பொறுப்பு. அந்த குடும்பத்துக்கு தேவனுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலே கருத்தாகவும் கவனமாகவும் இருக்க என்பது தேவனுடைய நியதி. யோசேப்பு கவனமாக இருந்திருக்கான். அவன் தன் குடும்பத்துக்கு முதலாவதாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கான். அதற்கு பிற்பாடு அதோடு அவன் நிற்காமல் தன் தகப்பனுடைய குமாரர்கள், அதாவது சகோதரர்களுக்கெல்லாம் அவன் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறான். எப்படி என்றால், அவனை பகைத்த, அவனை வெறுத்த, அவனுக்கு தீமை செய்த 11 பேருக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறான். எகிப்து தேசத்திலே அவர்களை அழைத்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்து 7 வருஷம் எங்கும் பஞ்சம் தாண்டவமாடி சாப்பாட்டுக்கு ஜனங்கள் அலைந்து திரிகிற வேளையிலே தன்னை வெறுத்து ஒதுக்க தள்ளின, தனக்கு தீமை செய்து தன்னை பகைத்து வெறுத்த தன் சொந்த சகோதரர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் அவன் ஆதரவாக இருந்து ஆசீர்வாதமாக இருந்து அவனை வாழ வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் மேலாக இருக்கிறது. என்னவென்றால், தன் சொந்த குடும்பத்துக்கும் சகோதரர்களுக்கும் மட்டுமல்லாமல் எகிப்து தேசம் அனைத்திற்குமே அவன் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறான். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொற்பனத்தை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார், அதன்படியே சம்பவித்தது. எங்கும் 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் இருக்கும் என்று ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி சொப்பனத்தின்படியே அவன் தான் இருந்த தேசமாகிய எகிப்து தேசம் அனைத்துக்கும் ஆசீர்வாதமாக இருந்தார். எங்கும் பஞ்சம் இருந்தது, கானான் தேசம் முழுவதும் பஞ்சம் இருந்தது. ஆகவேதான் யாக்கோபும் குமாரரும் 70 பேராக எகிப்து தேசத்துக்கு வர வேண்டி வந்தது யோசேப்பை தேடி. என்ன கரிமானவர்களே, எங்கும் பஞ்சம் இருந்தது, ஆனா எகிப்து தேசத்திலோ ஆகாரத்துக்கு குறைவில்லை, பஞ்சம் இல்லை. வெளியில இருந்தெல்லாம் ஜனங்கள் அங்கே வந்தார்கள். எதற்காக என்றால், ஆகாரத்தை வாங்கிக் கொள்வதற்காக, பெற்றுக் கொள்வதற்காக. கானான் தேசத்தில் இருந்த யாக்கோபின் குமாரர்கள் எகிப்து தேசத்துக்கு முதல் தடவையாக வந்தார்கள். எதற்கென்றால், பஞ்சம் இங்கு போனால் நம்முடைய ஆகாரத்தை பெற்று நாம் உயிர் வாழலாம் என்று சொல்லி பஞ்சத்தின் நிமித்தம் தான் அவர்கள் முதல் தடவையாக எகிப்துக்கு வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மொத்தத்தில் யோசேப்பு தன் குடும்பத்துக்கும் தன் சகோதரர்களுக்கும் தன் தகப்பனுடைய குடும்பத்துக்கும் மாத்திரமல்ல, ஒரு தேசத்துக்கு ஒரு நேசனுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்து வாழ வைத்திருக்கான். ஆகவேதான் அப்படிப்பட்ட யோசேப்பை பார்த்து யாக்கோபு சொல்றாரு, அவன் கனிதரும் செடி, ஈக்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட செடி என்று சொல்லி அவன் தகப்பன் அவனை பார்த்து மனதார சொல்லுறான். நடுத்த கட்டத்துக்குள்ளே போறதுக்கு முதல் ஒரு கேள்வி, யோசேப்பு தேவ மனுஷன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். ஆகவேதான் அவன் கனிதரும் செடி என்று தகப்பனாலே தீர்க்கமாக உரைக்கப்பட்டார். தேவ ஆவியை பெற்ற நாம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்? இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்ல முடியுமா, நீ ஒரு கனிதரும் செடி என்று சொல்லி சிந்தித்து பார். நாம் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம்? உண்மையாக தேவ ஆவியை பெற்றவர்கள், தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தங்களின் நேரத்தை செலவழித்தாவது, தங்களுடைய பலனை செலவழித்தாவது, தங்களுக்கு உண்டானவர்களை செலவழித்தாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இவர்கள் தான் தேவ பார்வையிலே கனிதரும் செடி. மற்றபடி உலகத்தின் பார்வையிலே உன்னதமான ஸ்தானத்திலே இருக்கலாம், உயர்ந்த இடத்திலே இருக்கலாம், மற்றவர்களால் சொல்லப்படலாம், புகழப்படலாம், பாராட்டப்படலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது குப்பை. அதாவது நான் கடந்த முறை பேசும்போது சொன்னேன், ஓசியா 10 முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் 18 திராட்சை செடி. வை, ஏன்? அவன் தனக்கு தானே கனி கொடுக்கிறான், தனக்காகவே வாழ்கிறான், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. உனக்கிருக்கிற ஆற்றல், உனக்கிருக்கிற அறிவு, உனக்கிருக்கிற பலம், உன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரம், உன்னிடத்தில் இருக்கிற தேவன் தந்த கிருபைகளை வைத்து எவ்வளவு பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்க. இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வழிபட்ட தேவ ஆட்டுக்குடி, எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தன் ஜீவனை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தந்தார். அன்றைக்கு அவர் அப்படியாய் கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து மாண்டால் ஒளியே அது பலன் தராதுன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து அப்படியாய் சிலுவையிலே மாண்டார், சிதைந்தார். அவங்கதான் நீயும் நானும் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த இடத்துல உட்கார்ந்து தேவ ஆவியை பெற்ற கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவன் கிறிஸ்துடைய கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற நீயும் நானும் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம், எத்தனை பேர் சொல்ல முடியும், எத்தனை பேர் சொல்ல முடியும், உங்களால நான் பலப்பட்டிருக்கிறேன், உங்களால நான் ஆறுதல் அடைந்திருக்கிறேன், உங்களால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உங்களால நான் பலனடைந்திருக்கிறேன், உங்களால என் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்க, எத்தனை பேர் சொல்ல முடியும். யோசிப்பு கணிதரும் சரி, அவன் கொடிகள் சுவரும் மேல் படரும், வில் வீரர் மனமடிவாக்கினான், ஆனாலும் அவருடைய வில் உறுதியாய் நின்றது. அது யாக்கோபின் தேவனுடைய கரத்தினால வல்லவராலே ஆயிற்று. இதனால் அவன் இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனும் கண்மலையுமானான். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் பர்வதங்கள் மட்டும் எட்டுகிறது. அதை யோசிப்பு தன் சகோதரத்தில் சகோதரிகளை விசேஷத்தோடைய உச்சம் தலைமையிலே இறங்குகிறது என்று சொல்லப்படும். யோசேப்பு கணிதரும் சரி, அப்படிப்பட்ட கணிதரும் சரிக்கு தான் வில்வீரர்கள் அவனை மனமடிவாக்கினார். இதை 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 சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு 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 ஞாபகம் வந்து, நம்ம நாட்டில் வழக்கத்தில் ஒரு சொல் இருக்கு, சொத்துற என்ன தெரியுமா, காய்க்கிற மரத்துக்கு கல்லை. யோசிப்பு ஒரு கணிதரும் சரி, ஆகவேதான் சொந்த சகோதரிகளும் அவனை பகைத்தார், வருத்தார், சொப்பன காரணம் பேர் வைத்தார். தகப்பன் கூட ஒரு கட்டத்தில் அவனை கடிந்திருக்காய், நீ கண்ட சொப்பனம் என்ன, உன் தாய் உன் தகப்பன் உன்னை வணங்கும்படி வருமா என்று சொல்லி கடிந்து கொண்டாலும் அதை தன் மனதிலே அவன் வைத்திருந்தான் என்று வேதம் சொல்வது. யாக்கோ அவன் கண்ட சொப்பனங்கள் அப்படியே வரை வரைத்துப்பார். தேவனால் உண்டாகிற சொப்பனங்கள் நிறைவேறிய ஆகும், மற்றவைகள் நம்முடைய எண்ணத்துல உருவாகும். ஒருவனை நாம் தேவனாலே சொல்ல, தேவன் நமக்கு தருகிற சொப்பனங்களை மற்றவர்கள் சொன்னாலும் ஒருவேளை நம்ப மாட்டார்கள், ஒருவேளை நமக்கு ஒரு பேரும் வைத்து விடுவார்கள். ஆனால் ஒன்று நிச்சயம், தேவனாலே உண்டாகிற சொப்பனம் அது நிறைவேறிய ஆகும். அதில் இருந்து நாம் கண்டுபிடிக்கலாம் இது எங்கே இருந்து உண்டான சொப்பனம்னு சொல்லி. தேவன் சொப்பனங்களை காணுகிற வரத்தம் மாத்திரமல்ல, சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற கிருபையும் அவனுக்கு அதை கொடுத்திருந்தான். அவன்தான் பார்ப்பன் கண்ட சொப்பனத்தை அவன் விவரித்த போது அவன் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏறுவதற்கு ஏதுவாய்த்தது. அதுவும் தேவனாலே உண்டாய் போகட்டும். நான் இந்த சப்ஜெக்டுக்கு வரட்டும், எனக்கு அருமான யோசேப்பை குறித்து அநேக காரியங்களை நாம் வேதத்தில் பார்க்கணும், அநேக காரியங்கள், அவைகளை நாம் விளக்குவதற்கு விவரிக்கிறதுக்கு நேரம் சமயம் நமக்கு ஒத்துவரும் தெரியாத முடிந்த அளவுக்கு நான் முயற்சிக்கிறேன். சீக்கிரமாய் நாம் காரியத்துக்குள்ளே போ. கரிமானவர்களே, யோசேப்பு மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்ல, யோசேப்பு பல விதங்களிலே இயேசுவுக்கும் முன்னடையாளமாக காணப்படுகிறார். மட்டுமல்ல, இந்த ஆதியாகம புஸ்தகம் யோசேப்புடைய மரணத்தோடு முடிவடைகிறது. இந்த யோசேப்பை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம், மட்டுமல்ல அவைகளை கற்றுக்கொள்ளலாம், மட்டுமல்ல அவைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளலாம். மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு, மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நமக்கு முன்பாக நமக்கு முன்னோடியாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே மறித்த எத்தனை ஏராளமான பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு கிறிஸ்து இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோம். அந்த திரளான மேகம் போன சாட்சிகளில் யோசேப்பும் ஒருவராக காணப்படுகிறார். இந்த மாலை வேளையிலே சீக்கிரமாய் சுருக்கமாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வீடு போவோம். கர்த்தர் நம்மையும் ஒரு யோசேப்பாய் மாற்றுவாராக. கணிதரும் சரியாக மாத்துவாராக. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட், ஃபோர்த், யோசிப்புடைய வாழ்க்கையை நாம் ஆராயும் போது அவரிடத்திலிருந்து காணப்படுகிற சிறப்பு இயல்புகள், குணநலன்கள் அருமையாக காணப்படுகிறது. பல காரியங்களை நாம் குறிப்பிடலாம், ஆனால் சில காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். முதலாவது, யோசிப்பை குறித்து நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், எனக்கு பிடித்த, என்னை கவர்ந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோசிப்பு சுய கட்டுப்பாடு உள்ளவர். He had a self-control in his life before the Lord. யோசிப்பு சுய கட்டுப்பாடு உள்ளவர். எப்படி என்று நீங்க கேட்கலாம். நான் யோசிப்பையும் ரூபனை கம்பே பண்ணி பார்த்தேன். இஸ்ரவேலுக்கு மூத்த குமாரன், சேஷ்ட புத்திரன், என் சத்துவமும் என் முதற்கலனுமானவனே என்று யாக்கோபால் வர்ணிக்கப்பட்ட ரூபனையும் யோசிப்பை வைத்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரெண்டு பேரும் ரெண்டு திசை, மைனஸ் அண்ட் பிளஸ் போல இருக்கிறார். ரூபன் சுய கட்டுப்பாடு அற்றவன், ஆனால் யோசிப்பு சுய கட்டுப்பாடு உள்ளவன். மாற்று மொழியிலே, வேற்று மொழியிலே சொல்ல போனால், ரூபன் எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்தவன், ஆனால் யோசிப்பு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்தவன். நான் உங்களை சொல்லட்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம் என்று அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சுய கட்டுப்பாடுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேதம் சொல்கிறது இப்படியா, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியா, தேவனுடைய பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கும் எது தகுதி, எது ஏற்றது என்பதை நீ கண்டுபிடிக்கணும். சத்தியத்தை அறிவிகள் சத்தியமுங்களை விடுதலையாக்கும் என்றார் ஆண்டு. எப்படியும் வாழலாம் என்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, அது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை, அது ஒரு குருவை பின்பற்றின வாழ்க்கை. யோசேப்பு சுய கட்டுப்பாடு, ஆனால் ரூபனோ சுய கட்டுப்பாடு அற்ற. வாசிங்க 49 அதிகாரம் 1 படிங்க சீக்கிரமா.
யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோவின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்கலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன்.
ஆனாலும் தண்ணீரை போல களம்பினவனே நீ மேன்மை. நீ என் சத்து முதற்கலன், பாவம் உன்னுடைய, வல்லமையில விசேஷமான, ஆனாலும் தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். மாற்று மடிய சொல்ல போனால், ரூபன் ஒரு உறுதியற்றவன், தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். அதன் கீழே சொல்லப்பட்டது, தன் தகப்பனுடைய மஞ்சத்திலே ஏறினார், அதை தீட்டுப்படுத்தின. அவருடைய காரியம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரியும், அதை நான் விவரிக்க நேரம். சுய கட்டுப்பாடற்றவன், தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினவன், சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உரிமை உடையவனாக இருந்தும் சுய கட்டுப்பாடற்ற வாழ்க்கையினால் தேவ ஆசீர்வாதத்தை இழந்துவிட்ட ஒரு பரிதாபமான மனுஷன். இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால், மாமிசத்திலே சுய கட்டுப்பாடற்ற ஒரு மனிதனாக அவன் காணப்படுறான். இன்றைய நாட்கள் அதை நமக்கு வெளிப்படுது. இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு காரியம் போயிருக்கிறது, சேம் செக்ஸ் ஓரின திருமணம், ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடியும். இன்றைக்கு மனிதனுடைய காரியங்கள், எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக மாறிக்கொண்டிருக்கிறது.
Those are the last days. இது கடைசி நாட்கள்.
இது கடைசி நாள்.
மனப்போல வாழ விரும்பினவன், கட்டுப்பாடு தேவையில்லை என்று வாழ்ந்தவன்.
வேதம் ஒரு இப்படியாய் சொல்றது, தன் மனதை அடக்காதவன் மதலிடிந்து பாழான பட்டணம் போல இருப்பான்.
ஒரு படையை அடக்க தெரிந்தாலும் தன் மனதை அடக்க தெரியாவிட்டால் அவன் தோற்று போனவன். ஐ செடியே, ஒரு படையை அடக்க தெரிந்தாலும் தன் மனதை அடக்க தெரியாதவன் தன்னுக்குள்ளே அவன் தோற்று போனான், தேவனுக்கு முன்பால் தோற்று போனான். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதற்கு அடிமையா இருக்கும்.
ரூபன் மாமிச இச்சைகள் அவனை ஜெயித்தது.
மேன்மையை இழந்தான். சொந்த தகப்பனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். ஏனென்றால் தண்ணியை போல களம்புற மனமுள்ளவன் ரூபன். உறுதி இல்லை,
தண்ணீரை போல களம்புறம். நான் சொல்றத கேளுங்க. ஆண்டவர் பயந்தாங்கொழிகளை கூட பயன்படுத்த முடியும்.
கிதியோனை போல பயந்தாங்கொழிகளை கூட பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த தண்ணீரை போல களம்புறவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. தண்ணீரை போல களம்புறவர், உறுதியற்றவர்களை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துறது?
தண்ணீரை போல களம்புனவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். சிற்ற இடங்களையே சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு போ.
சில நெருக்கமான விடுக்கமான காலகட்டத்திற்குள்ள நாம் கடந்து போனாலும் நாம் கர்த்தரை குறித்த நல்ல எண்ணத்தோடு உறுதியோடு நாம் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை செய்ய இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதை நாம் யோசிப்புடைய வாழ்க்கையில தெளிவாய் பார்க்கிறோம், தெளிவாய் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவன், தேவனுக்கு தேவனோடு வாழ்ந்தவன் எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்திருக்குன்னு சொல்லியும், மனம் போல வாழ்ந்த, தண்ணீரை போல தளம்பு, இஷ்டம் போல வாழ்ந்த ரூபனை போன்றவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கார் என்பது வெளிப்படையான சத்தியம். நீ எப்படி வாழ போற?
ஈவன் யோசிப்பை போல ரூபனும் யாக்கோபுக்கு குமாரன், அது மூத்த குமாரன் இல்லையா? தண்ணீரை போல தளம்பு, சுய கட்டுப்பாடத்தால் மாமிச இச்சைகளும்படி வாழும். எப்படி வாழலாம் என்று வாழ்ந்தோம், கட்டுப்பாடு எனக்கு வேண்டாம், நான் சுதந்திரமாய் வாழும். மனசும் மாமிசும் எதை விரும்பணுமோ அதை நாம் செய்ய.
முடிவு பரிதாபம், முடிவு பயங்கரம், முடிவு மரணம்,
முடிவு நரகம். தண்ணீரை போல தளம்பினவரே, நீ மேன்படைய மாட்டாய். இவன் சுய கட்டுப்பாடற்றவன். ஆனால் மறுபக்கத்தில் யோசிப்பை எடுத்து பார்க்கும் போது அவனும் சுய கட்டுப்பாடாக வாழ்ந்திருக்கான். அதை நாம் எங்கே கவனிக்கிறோம் சொன்னால், முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசி, 39:7 சீக்கிரம். கெதிய லைட்ட போட்டு ஆண்டவரே ஜெபமணி.
சில நாள் சென்றபின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான்.
அவன் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசியும் அவன் இணங்கல. அதா 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 என்ன கட்டுப்பாடுவார். ஹலோ, பேசுங்க.
ரூபன் பாவத்தை தேடி போனான், ஆனா யோசேப்புக்கு பாவம் தேடி வந்தது. அவன் பாவத்துல தேடி போய் விழுந்தான். இவன் பாவம் தேடி வந்த போதும் எதிர்த்து நின்றான்.
யாருடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் அந்த யோசிச்சு பாரு. இன்னைக்கு உன்னுடைய நிலைமை என்ன?
திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். எங்க நிலைமை என்ன? நீ பாவத்தை தேடி போகலாம், பாவம் உன்னை தேடி வரலாம். ஆனா நீ ஒரு சுய கட்டுப்பாடு உள்ள மனிதனாக இருந்தால் யோசேப்பை போல ஒரு சுய கட்டுப்பாடு உள்ள மனிதனாக இருந்தால் நீயும் ஒரு கணிதரும் சரி என்பதில் சந்தேகம் இல்லைங்க. இந்த சுய கட்டுப்பாடு தேவ பயம் உள்ளவர்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கு. மட்டுமல்ல, இந்த சுய கட்டுப்பாடு உள்ளவர்கள் தீர்மானம் எடுத்து செயல்படுவார். நல்லா கவனி, ஏனென்றால் நான் இப்படி வாழ வேண்டும், ஆண்டவருடைய வசனம் இப்படித்தான் சொல்றது, நான் தேவனை பிரியப்படுத்தும், நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு கட்டுப்பாடோடு வாழ விரும்புகிறவர்கள் அவர்கள் தேவ பயத்தோடு வாழுவார்கள். மட்டுமல்ல, அவர்கள் தீர்மானத்தோடு செயல்படுவார்கள். இந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று மனதில் தீர்மானம் போக மாட்டார். இந்த பாவத்தை செய்யக்கூடாது தீர்மானிப்ப. நான் நம்புறேன் யோசேப்பு ஒருவேளை தேவனுக்கு முன்பாக அப்படி அவர் தீர்மானம் செய்திருக்கலாம், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமா இருக்க, இப்படிப்பட்ட வாலிப இச்சலுக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளுங்க, நான் அப்படியான காரியங்களை செய்ய மாட்டேன் என்று ஏற்கனவே யோசேப்பு தீர்மானம் பண்ணியிருக்கலாம். தெய்வ பயத்தோடு கூடின வாழ்க்கை கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை. எங்கே போகணும் அங்கே போடு, எங்க போக கூடாது தீர்மானத்தோடு தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு வாழுற வாழ்க்கை கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமானவர்களே, நீங்க இயேசுவை தேவனுடைய குமார்னு சொல்லி நம்பலாம், ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அல்லது அந்நிய பாஷைகளும் பேசலாம், அபிஷேகத்தையும் பெற்றிருக்கலாம். ஆனால் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை யோசிப்பை போல ஒரு சுய கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா? ஒரு தெய்வ பயத்தோடு தேவனுக்கு தீர்மானங்களை எடுத்து தேவனுக்கு பிரியமா யோசிப்பை போல ஒரு வாழுகிற வாழ்க்கை தானா? இத்தனைக்கு நான் யோசிப்பை பார்த்தேன். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த ஆவிக்குரிய அனுபவம், இந்த ஆவிக்குரிய மேலான வாழ்வும் யோசிப்புக்கு இல்லை. நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகத்தை பெற்று ஆவியாக நடத்தப்படுகிற வாழ்க்கை பழையப்பாட்டு பரிசுத்தவான்கள் பக்தர்களுக்கு நமக்கு கிடைக்கல. இயேசுவை பார்க்க விரும்பினார்கள், ஆனாலும் பார்க்க முடியல. அவர்தான் இயேசு சொன்னாரு, நீங்கள் காணுகிற கண்களும் நீங்கள் கேட்கிற காதுகளும் பாக்கியம் உள்ளவர்கள். எத்தனையோ பேர் பழையப்பாட்டு பக்தர்கள் பரிசுத்தவான்கள் என்னை பார்க்க ஆசைந்தார்கள், ஆனாலும் பார்க்க முடியல. ஆனா நீங்கள் பார்க்கிறீர்கள், நீங்கள் கேட்கிறீர்கள், நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இயேசு தன் சீடர்கள் உதவி செய்யவும் நமக்கு ஒரு அக்கியம் இருக்குது. ஆனா யோசேப்புக்கு அந்த அக்கியமே இல்லை. நம்முடைய கையில முழு வேதம் இருக்குது, ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு அதிகமாக இருக்குது. ஆனா யோசேப்புக்கு அப்படியான ஒரு முழு வேதம் கையில தேவனை குறித்த அறிவு நம்ம போல அவனுக்கு இருக்கல, அவளுக்கு ஒரு போதை இருக்கல. ஆனாலும் அவன் சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்திருக்கான். எப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் சிந்திச்சுப்பார். யோசேப்பு சுய கட்டுப்பாடு உள்ள, ஆனால் சுய கட்டுப்பாடு. இரண்டாவது நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான அடுத்த பாடம் என்னவென்றால், யோசிப்பு பழிவாங்கும் உணர்வு அல்லது பழிவாங்கும் குணம் அற்றவன், பகையை சுமந்து திரிகிறவன் அல்ல. பழிவாங்குகிற உணர்வு அவனுக்குள்ள இல்லை. ஏன்னா தேவ மனுஷன். ஒரு வசனம் நான் வாசிப்பவே இதுக்கு ஆதாரமாக, ரோமர் எழுத நிருபம் 12:19-20 படி, ரோமர் 12:19-20.
பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பழி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்.
சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு, அடுத்த வசனம்,
அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல்
கொடுப்பார். இங்க வாசித்த வேத வசனம் என்ன சொல்றது? பிரியமானவர்களே, பழி வாங்குறது எனக்குரிய. யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றார். என்ன கவுனிங், பிரியமானவர்களே, பழி வாங்குறது எனக்குரியது. என்ன யார் சொன்னது? அது நமக்கு தெளிவாக தெரிகிற ஒரு காரியம், நாம் ஒருவரை ஒருவர் பழி வாங்க கூடாது. யோசேப்பின் சகோதரர்களை போல நாம் இருந்திருக்க கூடாது. நாம் யோசேப்பை போல இருக்கோம். அவன் பழி வாங்காதவன், பழி வாங்குற உணர்வு அல்ல. மட்டுமல்ல, அவன் பகையை சுமந்து திரியவும் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்றது, பழி வாங்குறது தேவனுடைய வேலை. என்ன கரிமானவர்களே, நீயும் நானும் மற்றவர்களை நீதியாகவோ அநீதியாகவோ பழி வாங்கும் போது நாம் தேவனுடைய வேலையை நம்முடைய கரத்தில் எடுக்கிறோம். இது நியாயமா? நீங்களே யோசித்துப்பார். தேவன் செய்ய வேண்டிய வேலையை நீயும் நானும் செய்யலாம். நாம் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்க, தேவனுடைய வேலையை நாம் செய்யறது நியாயமா? யோசித்துப்பார். ஆகவே யோசித்த போல நீங்களும் நானும் பழி வாங்க கூடாது. மாறாக சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பா, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு குடிய கொடுப்பா. அப்படி நீ செய்தால் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவான். இதுதான் காட்லி வே, இதுதான் தேவனுடைய வழி. ஆனா உலகத்தின் வழி எதிர்ப்புறமாக இருக்கும். நாம் தேவனுடைய பிள்ளை, நாம் ஒருவர் ஒருவர் பழி வாங்க கூடாது. யோசேப்பு, யோசேப்புக்கு சரியான ஆதாரங்கள் இருந்தது. அவன் பழி வாங்குறதுக்கு ஏற்ற நியாயங்கள் கூட அவன் பக்கத்தில் இருந்தது. தன் சொந்த சகோதரர்கள் அவனுக்கு செய்த அநியாயங்கள், இந்த வசனங்கள் எடுத்து காட்ட நேரம் இல்லை, நீங்க வாசிப்பனர். அவன் சொப்பனம் கண்டது சொல்ல உடனே அவனை பகைத்தார்கள். தகப்பன் அவனை நேசித்த போது அவனை பகைத்தார்கள் சொல்லப்படும். அவன் இன்னும் திரும்ப இன்னொரு சொப்பனத்தை கண்டு சொன்னா அவன் இன்னும் அதிகமாக அவனை பகைத்தார்களாம். யோசேப்பு ஒரு நீதிமான், யோசேப்பு ஒரு கணிதரும் செடி. ஆனால் அவன் நீதிமானாக இருந்தது நிமித்தம் அவனை பகைத்தார். அவனும் அநியாயமாய் வாழ்ந்திருந்தால், அவனும் அலங்கோலமாய் வாழ்ந்திருந்தால், அவனும் தன் சகோதரிகளைப் போல துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்தால், அவன் சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்திருக்கவே மாட்டார்கள். நீயும் இந்த உலக நண்பர்களோடு உன் கரத்தை கொடுத்தால் அவன் உன்னை சிநேகிப்பார்கள். ஆனால் அந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நீ மறுப்பு தெரிவிக்கும் போது ஒருவேளை அவர்கள் உன்னை பகைப்பார்கள், அல்லது உன்னை வெறுப்பார்கள், அல்லது உன் சிநேகத்தை இழப்பார்கள். ஏன் சொன்னார்? என் நிமித்தமாக. நீங்கள் எல்லாராலும் நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாய்ச்சியவர். பழி வாங்குறது தேவனுக்குரியது. நீங்க சிந்திச்சு பாரு, கடைசியா யார பழி வாங்கிரு? ஒன்றா ரெண்டா? எத்தனை பேரை பழி வாங்க? இப்படி நான் சிந்திக்கும் போது, ரூபன் முதல் பெறான், அதுக்கு அடுத்து வந்தது யார் தெரியுமா? சிமியோனும் லேவியும். சோ யோசேப்பையும் லேவியும் சிமியோனையும் வைத்து கம்பே வழி பார்த்தேன். எப்படி இருக்கு? அழகாக அதை நான் சொல்ல போறேன். வாசிங்க 49 அதிகாரம் 4 வசனம் படிங்க. சிமியோன் லேவி படி.
தண்ணீரை போல தளம்பினவனே.
அடுத்த 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 வசனம்.
சிமியோனும் லேவியும்
பழி வாங்குற காரியத்துல ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ரெண்டு பேரும் பட்டத்தை ஒன்றா பிடிச்சாங்க. வாங்கு, பழி வாங்குவோம். எங்கள் சகோதரர் நிமித்தம் சீகேயும் புத்தகத்திலே நாங்கள் பழி வாங்குவோம். அவர்களுடைய கருவிகள் பட்டயங்கள், கொடுமையின் கருவிகள். வாசி.
என் ஆத்மாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு
உடன்படாதே.
என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று, தங்கள் அகங்காரத்தினாலே அருங்களை நிர்மூலமாக்கினார்களே.
உக்கிரமான அவர்கள் கோபமும்
கொடுமையான அவர்கள் மூர்க்கமும்
சபிக்கப்படக்கடவர். யார் சொன்னா? சொந்த குமாரரை பார்த்து ஒரு தகப்பன் சொல்றான், உங்க கோபமும் உங்க மூர்க்கமும் உங்களுடைய பகையும் உங்களுடைய பழிவாங்கின உணர்வும் சபிக்கப்படத்தக்கவது. இஸ்ரவேலிலே அவர்களை பிரிய பண்ணுவேன். சில பகையை வைத்து பழி வாங்கினவர்கள்
கசப்பையும் பழியையும் பகையையும் மனதில் வைத்து பழிவாங்கணும். இந்த வசனம் என்னத்தை குறித்து சொல்லப்படுது சொன்னார் நேரம் போறது. சீயம் பட்டணத்தில், சீயம் பட்டணத்தில் நடந்த காரியம் இது. என்ன நடந்த சொன்னால், யாக்கோபு 12 குமார் இருந்தார்கள். அவர்களோடு சேர்த்து ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு குமாரத்தையும் கொடுத்தார். அவருடைய பேர் என்ன தெரியுமா? ஹீனா. இவள் என்ன செஞ்சால், திடீரென அவனுக்குள்ள ஒரு ஒரு விசித்திரமான எண்ணம் வந்துச்சு. இவ்வளவு நாளும் கட்டுப்பாடா வீட்டுல இருந்து அம்மா அப்பாவோட சௌரம் கூட இருந்தவள், திடீரென ஒரு எண்ணம் வந்துச்சு, ஒரேக்கா வெளியில போய் சிட்டி எப்படி இருக்குது பாரு, போகம் எப்படி இருக்குது பாப்பு, என்ன போல இளம் பெண்கள் எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, பட்டணம் எப்படி இருக்குது, பார்க்க ஆசையா இருக்கு. இவனுக்கு பார்க்க வேண்டும் என்று வந்த எண்ணம் ஒன்றும் தப்பில்லை. ஆனா இந்த தங்கச்சி என்ன செஞ்சிருக்கணும், ஒரு அண்ணனை கூட்டிட்டு போயிருக்கலாம், அல்லது அப்பாவோட போயிருக்கலாம், அல்லது யாராவது ஒரு நம்பிக்கை. ஆனால் தனியே ஒருவளை தகப்பன் சொல்லியிருப்பாரோ, மகளே தனிய போகாதேப்பா, இல்ல சும்மா நான் பாப்பேன், இப்படி எவ்வளவு காலமும் உங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, சில மகள்மாருக்கு அம்மா சொல்லுவாங்க, மகளே இந்த இடத்துக்கு சும்மா உங்களுக்கு உலகம் தெரியும். அப்பா சொல்லுவார், மகளே இவ்வளவு லேட்டா வராது, சும்மா இருங்க, இந்த நாட்டில் என்ன பயம், என்ன விடுங்க. திடீரென ஒரு நாள் புறப்பட்டு தனியே போய், ஆஹா ஆஹா எல்லாம் பாத்தி ஹி என்று ஆஹா என்று தன்னை மறந்து வார்த்தை தெரிய வந்தான் ஒருத்தன். இவ என்னத்தைய பார்க்க, அவளை இன்னொருத்தன் பார்க்க, முடிவு இம்மோல் ஒழுக்கக்கு அவர வாழ்க்கை விபரீதமாய். இந்த சம்பவத்தை லேவியும் சிமியோன் மனதில் வைத்து தன் சகோதரிக்கு இப்படி செய்தவர்களை பழி வாங்கினால் ஒழிய உட்கார மாட்டான், சரிக்கு சரி கட்டினால் ஒழிய உட்கார மாட்டான், என் சகோதரியை இப்படி அவன் நடத்தலாமா, விட மாட்டான். அவன் தகப்பம் வந்தான் பொன் கேட்டு, இவங்க வஞ்சகமா ஒரு காரியத்தை சொன்னான், நாங்கள் விருத்த சேதனம் உள்ளோம், நீங்களும் விருத்த சேதனம் செய்தால் ஒழிய எங்கள் சவுரியங்களுக்கு கொடுக்கப்பட பாவமாகும். உடனே தானும் அந்த பட்டணத்தில் இருந்த எல்லாரும் வீர்த்தனம் செய்த போது சமயத்தை பார்த்து இவங்க ரெண்டு பேரும், லேவியும் சிமியோனும் ரெண்டு பேரும் வருமனப்பட்டான், ஏகமா எழுதினாங்க, பட்டை எடுத்தாங்க, நேரத்தில் பாய்ந்தாங்க, காணப்பட்ட எல்லா ஆண்களையும் கொண்டு குவித்தான், பழிவாங்க. ஆகவேதான் சொந்த தகப்பன் சொல்லுகிறார், யாக்கோபிலே இவர்களை இஸ்ரவேலிலே சிதறப்படுவேன், பிரியப்படுவேன். கொடுமையின் கருவிகள், அவருடைய உக்கிரமானவர்கள் கோபம் சபிக்கப்படுகிறது. யார் சொல்லுது? சொந்த தகப்பன் மகனை பார்த்து சொல்ல, பிள்ளைகளை பழிவாங்கும் சிமியோனும் பழிவாங்கிறோம். ஆனால் யோசேப்போ பழிவாங்க, தன் சொந்த சௌரர்கள் தனக்கு செய்த எவ்வளவோ வேதனைகள், உபத்திரவங்கள், துன்பங்களை தன் மனதிலே வைத்து அவன் பழிவாங்கக்கூடிய சரியான தருணங்கள் வந்து, நான் முதல் சொன்னது போல எங்கும் பஞ்சம் உண்டாயிருந்தது, ஆனா ஈப்து தேசத்திலேயோ ஆகாரம் இருந்தது, அது யோசேப்பால இருந்தது. ஆகவே இதை கேள்விப்பட்டு அவன் சகோதரர்கள் வாரார். ஒரு கட்டத்திலே அவன் திருப்பி அனுப்பி திரும்ப 11 பேரும் வாரார். வந்து என்ன செய்தார் தெரியுமா? காலை விழுந்தார். 11 அறிக்கட்டுகளும் என் அறிக்கட்டை சுத்தி வணங்கி நின்றதை சொப்பனத்திலே கண்டேன் என்று யோசேப்பு சொன்ன போது அவனை பகைத்தார்கள். ஆனால் அதே தேவனாலே கொடுக்கப்பட்ட சொப்பனம் இப்பொழுது நிறைவேறது. 11 பேர் வந்து யோசேப்புக்கு முன்பாக தாழ விழுங்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டா. ஒரு அல்லேலூயா சொல்லு. இப்போ இவனுக்கு சரியான சந்தர்ப்பம், என்னை பகைத்தவர்கள் எனக்கு இவர்கள் செய்த அநியாயம் எவ்வளவு, என்னிடத்திலே நீதி இருக்கிறது, இவர்களை பழிவாங்கிறதுக்கு இது சரியான தருணம் என்று யோசேப்பு பழிவாங்கியிருக்கலாம். அவன் இருந்த ஸ்தானத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா 11 பேரை தீக்குன உள்ள போட்டிருப்பான், ஒரு நொடிப்புடியில கொண்டு தள்ளியிருக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, இந்த யோசேப்புக்கு இவங்க செய்த அநியாயம் இவங்க மனசாட்சியே குற்றப்படுத்திக் கொண்டு இவங்க சொல்றாங்க, நாம் சவுலுக்கு செய்த அநியாயம் இப்ப நம்மளே வந்திருக்கு. நான் உங்களுக்கு ரகசியம் சொல்லட்டுமா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது ஒரு விதைப்பும் அறுப்பும் தான். நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுத்தையா. நான் ஆகவே உங்களை அன்பா சொல்றேன், தேவனுக்கு முன்பாக சொல்றேன், உங்க சந்ததிய மனதுல வச்சாவது, உங்க அன்பு பிள்ளைகளை மனதுல வச்சாவது, நன்மை செய்ய தீமை செய்யாதே, அநியாயத்துக்கு உடன்படுக்காதே, உடன்படாதேங்க. அப்படி நாம் செய்யும் போது அது நம்முடைய சந்ததியை பாதிக்கிறது. வேண்டாம் அப்படிப்பட்ட காரியம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று நாம் கலாத்தியர்ல வாசிக்கிறோம். இன்னைக்கு யோசேப்பின் சகோதரர்கள் எவ்வளவா தங்கள் சகோதரர்களுக்கு சகோதரனுக்கு அநீதி அநீதி செய்தார்களோ, அவர்கள் அதை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததை அவர்களே அதை அனுபவிக்கிறார்கள், உணர்ந்தார்கள். அவன் யோசேப்பிடத்தில் ஆளுநர் சொன்னாங்க, ஜெபாப்பா உன் தகப்பு நம் தகப்பன் இருக்கும் போது நீ எங்களை எல்லாம் மன்னிக்கணும் என்று சொன்னாரு, நீ எங்களை பழிவாங்கிறாத, எங்களை ஒண்ணு செஞ்சிடாதேங்க, நாங்கள் செய்தது பிழைதான், எங்களை மன்னித்துக் கொள்ளு சொல்லி யாக்கோபு மடித்த பிற்பாடு யோசேப்பிடத்தில் சொந்த சகோதரர்கள் ஆள் அனுப்பினார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம். என்ன கரிமானவர்களே, நான் சொல்லிக்கொண்டே போகல, நேரம் போறது. ஆனா ஒன்று நிச்சயம், யோசேப்பு பழிவாங்காதவர், பகை உணர்வை மனதில் சுமந்து தெரியாதவர். ஆனால் சிமியோனும் லேவியும் அதற்கு எதிர்மாறானவர்கள், பழிவாங்குற உணர்வுடையவர்கள். ஆகவே இஸ்ரவேலிலே அவர்கள் சிதறவும் பிரியவும் கடவுள்கள், அவர்கள் உக்கிரமான கோபம் சபிக்கப்படுதுன்னு சொல்லி சொந்த தகப்பன் தீர்க்க முறைத்தான். ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன் காரியம் என்றால், நீங்களும் நானும் ஒருவரையும் நாம் பழிவாங்கவே கூடாது. ஒரு ஆமே சொல்லுங்க பாருங்க. ஒருவரை உங்களுக்கு மற்றவர்கள் அநியாயம் செஞ்சிருக்கலாம், ஆனா அதை பற்றி நீ பழி வாங்க கூடாது. யோசேப்புக்கு சகோதரர்கள் அநியாயம், ஆனா அவன் பழி வாங்க இல்லப்பா, பழி வாங்க. வார்த்தைக்கு வார்த்தை, சொல்லுக்கு சொல், நீ ஒன்றை செஞ்சா நானும் செய்வேன். உன்னிலும் பார்க்க நான் என்ன குறைச்சலா, உன் குடும்பத்திலும் பார்க்க என் குடும்பம் என்ன ரொம்ப தாழ்த்தியா, நோ, நான் யாரும் தெரியுமா என்ன நினை. சிலவர் சொல்லால் பழி வாங்குவார்கள், சிலர் செயலால் பழி வாங்குவார்கள், சிலர் மௌனமாகவே பழி வாங்குவார்கள். பழி வாங்குறதுல பல படலங்கள் இருக்கு பாருங்க. எப்படியும் 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 நீயும் நானும் பழிவாங்கிறது தேவனுடைய வேலை. யாராவது அநியாயம் செய்தார் தேவனிடத்தில் விட்டுருங்க, ஒரு நாளைக்கு அவர் அதை விசாரித்து தான் ஆவார். யோசேப்பின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். போ, சீக்கிரமாய் போயிடுவோம். மூணாவது காரியம், நாம் அவனுக்கு கற்று உபத்திரவத்தில் அவன் பொறுமையாக இருந்தான். அவன் 17 வயதுல ஆரம்பிச்ச அலைச்சல் 30 வயது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அனுபவித்த வேதனைகள் வாசிக்க வாசிக்க நமக்கு ஒரு சவாலா இருக்கு. நான் உண்மையா உங்களுக்கு சொல்லட்டுமா, என்ன கேளுங்க, நான் யோசேப்போட வாழ்க்கையை பார்க்க 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 உண்மையா சொல்றேங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அவனுடைய வாழ்க்கையிலே பூத்து கொடுங்கிற கனிகளை பார்க்கும் போது, அவருடைய வாழ்க்கையின் லட்சணத்தை பார்க்கும் போது, நம்முடைய வாழ்க்கை எம்மாத்திரம் எம்மாத்திரம் எம்மாத்திரம். சொந்த சகோதரர்கள் அவனை உபத்திரவப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ஆனாலும் அந்த உபத்திரவத்திலே அவன் பொறுமையாக இருந்தான். இதை குறித்து சங்கீதக்காரன் மிக அழகாக இதை கொடுத்திருக்கிறார். வாசிங்க, 105வது சங்கீதம், 105வது சங்கீதம்
அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார்.
யார் அந்த புருஷன்? யோசேப்பு.
யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான்.
யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான்.
அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்.
காலிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்.
அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
வசனம் அவனை புடமிட்டுதான். யாரை புறமுட்டிட்டு பாருங்க, நீதிமானை தேவனுடைய வசனம் புடமிட்டிருக்குதுங்க பாருங்க. ஆவிதான் சங்கீதம் சொல்றது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் ஏராளம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனால் 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 கர்த்தர் அவ எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்வாரு, ஓடி வைப்பாரா. நீதிமானோட கர்த்தருடைய கரம் இருக்கிறதை துன்ப நேரத்திலும் உபத்திரவ நேரத்திலும் மற்றவர்கள் ஏன் அவர்களும் அதை கண்டுகொள்வார்களா. வாசி தொடர்ந்து.
ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே
பரவியிருந்தான். இதுல இந்த யோசேப்புடைய உபத்திரவங்களை குறித்து இதுல கொஞ்சம் வெளிச்சம் கூட இருக்கு. என்ன தெரியுமா, இந்த யோசேப்பு கவனிங்க, 17 வயதாக இருக்கும் போது சொந்த சகோதரர்கள் அவனை பிடித்து கொலை செய்ய முயற்சித்தார்கள். சொல்லு முழுவதும் நேரம் போறது. அப்படி கொலை செய்ய முயற்சிக்கும் போது ரூபன் அதை தடுத்து பக்கத்தில் இருந்த குழிக்குள்ள அவனை உயிரோடு போடுறதுக்கு கதைச்சு அவனை கொலை செய்யாமல் குழிக்குள்ளே போட்டார். தண்ணி இல்லாத குழிக்குள்ளே நீதிமானாகிய யோசேப்பு, நீதிமானாகிய யோசேப்பு தண்ணீர் இல்லாத குழிக்குள்ளே தன் சொந்த சகோதரரே போடப்படுவார். அந்த உபத்திரவத்திலும் அவன் பொறுமையாக. அதற்கு பிற்பாடு இஸ்மவேலர் வருவார். அவர்கள் கையிலே அவனை 20 வெள்ளி காசுக்கு விட்டார். யாரு விட்டது தெரியுமா, சொந்த சவரு, சொந்த சவரு 20 வெள்ளி காசுக்கு அவனை விட்டார். எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே ஒத்திவார் மனைவியின் வஞ்சகத்தால் ராஜாவின் வார்த்தையின் படி கொடுமையானவர்கள் போடப்படுகிற சிறைச்சாலைகள், மிக பயங்கரமான குற்றவாளிகள் போடப்படுகிற சிறைச்சாலையிலே யோசேப்பை தள்ளினார்கள் கொண்டு. இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார். அப்படியானால் யோசேப்புடைய கால்களிலே விலங்கு போடப்பட்டிருக்கு. மட்டுமல்ல, அங்கே சொல்லப்படுது அவனுடைய வசனம், கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்துதான். சிறைச்சாலையிலே கொடுமையானவர்கள், கொலைகாரர்கள், தேச துரோகிகள் இருக்கிற அந்த பயங்கரமான நிலவரையிலே, சிறைச்சாலையிலே நீதிமான் ஒருத்தன் தள்ளப்படுகிறான். என்ன கவனிங்க, கால்களிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார். சிறைச்சாலை கம்பிக்குள்ள இருக்கிறார். ஆனால் எங்கும் எங்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் யோசேப்பு முறுமுறுத்ததாக நீங்க பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. என் தேவனே, உம்மை நம்பினவன் அல்லவானா, உமக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்தவன் அல்லவா, நீதியாய் ஜீவித்தனவனா, எனக்கு ஏன் இந்த வேதனை, ஏன் எனக்கு இவ்வளவு உபத்திரவம், ஏன் இப்படி செய்யாத குற்றத்துக்காய் சிறையில கிடைக்கிற அன்றைக்கு பொத்திபாட மனைவிக்கு நான் இசைந்திருந்தால் இந்த சிறைச்சாலைக்கு நான் வந்திருக்க தேவையில்லை. ஆனால் உமக்கு பயந்து கட்டுப்பாடோடு உமக்கு முன்பாக வாழ்ந்த நான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரன் கிடைக்கிறேனே, நிலவரையில கிடைக்கிறேனே, இப்படி சொந்த தேசத்தை என் தகப்பனை விட்டு எல்லாவற்றையும் இழந்து இப்படி வந்து கிடைக்கிறேன் என்று தேவனுக்கு முன்பாக அவன் கதர்ந்ததாகவோ முறுமுறுத்ததாகவோ ஒரு வார்த்தை நீங்க பார்க்க முடியாது. தன் சகோதரிகளை பார்த்து ஏன் இன்னைக்கு இப்படி செய்தீர்கள் ஒரு வார்த்தை கேட்டதாக நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியாது. ஆகவே நான் சொல்றேன், உபத்திரவத்திலே அவள் பொறுமையாக இருந்தது. ஆனா இன்றைக்கு நாம் சிக்கல நேரத்திலே சிறைச்சாலையிலே போடப்படுகிற போன்ற உபத்திரவங்களுக்குள்ளே போகும்போது முதலாவது நாம் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். அடுத்தது நம் அந்த குறிப்பிட்ட காரியங்களில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு விரோதமாக கதைகளை அவிழ்த்து விடுகிறோம். இப்பதான் ஃப்ரீ கால் வருது. ஏமம் முழுவதும் ஃப்ரீ கால் மட்டுமில்ல, இந்த 27 நாடு 22 நாடுக்கு ஃப்ரீ கால். இப்ப இன்னும் கழிப்புற இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு சிஸ்டம் வரப்போதான். தோத்திரம், விஞ்ஞானம் நல்லது, ஆனா அதை பயன்படுத்துற விதத்துல தான் இருக்குது பாருங்க. தோத்திரம், அது ஏன் நமக்கு என்ன கவனிங்க, ரெண்டு பேர் நாம் எதை பேசுகிறோம், என்னத்தை பேசுகிறோம், முறுமுறுப்பு, தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு, சவுலுக்கு விரோதமான முறுமுறுப்பு, யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான முக்கியமான பாடம் என்னவென்றால், அவன் உபத்திரவத்திலே பொறுமையா இருந்தான். என கருமையானவர்களே, உபத்திரவத்திலே யோசேப்பு பொறுமையா இருந்திருக்கிறான். நாமும் அப்படி பொறுமையா இருக்க அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் உபத்திரப்படும் போது பொறுமையா இருக்கும்? நான் சொல்ற கேளுங்க, அப்படி எல்லாம் அவன் பொறுமையாக இருந்த போது, கை வந்த போது தேவன் அவனை உயர்த்தினார். நான் உண்மையான உங்களை சொல்றேன், தேவன் உண்மையுள்ளவர். இப்படியாய் நான் சொல்லும் போது மனதில் வார காரியம் தெரியுமா, அன்னாள் என்ற ஒரு பெண் ஒன்று சாமியார் புத்தகத்தை நான் வாசிக்கிறோம், அவள் ஒரு காரியம் சொல்றாங்க தெரியுமா, எளியவனை குப்பையில் இருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறோம் வாய்ச்சிருக்கீங்க. அதுபோல சிறைச்சாலையில கிடந்த யோசேப்பு ஒரே நாளில் கொண்டு எங்கே வச்சா தெரியுமா, அந்த எய்ப்பு தேசத்தின் மகிமையான சிங்காசனத்துல கொண்டு வச்சா தெரியும். உயர்ந்தவனை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் தேவனால கோடும். உன்னை உயர்த்த தேவனால முடியும் பாரு, உன்னை வாழ வைக்க தேவனாலே ஆகும் பாரு. நீ நம்புற தேவன் பெரியவர் அல்லவியா? சூழ்நிலைகள் பாதமாக இருக்கலாம், நம்பு நம்புகள் கைவிடலாம், ஆனால் தேவன் ஒருபோது கைவிடவே மாட்டார் என்பதற்கு யோசேப்புட வாழ்க்கை நமக்கு சாட்சியா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லு. உபத்திரவத்தில் நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்க, அப்படியே அவர் பொன்னாக விளங்கினார் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள் பாடுகள் உபத்திரவங்களிலே நாம் பொறுமையாக இருக்கிறோம். அவர் மயிர் கத்தரிக்கிற ஆட்டை போல சத்தமிடாது இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நாமோ யாரோ ஒருவர் நமக்கு அநியாயம் செய்த உடனே நம்முடைய நீதியை குறித்து வளவந்து கதைச்சு தரும். அது மட்டுமல்ல, நம்முடைய நீதிக்காக நாம் போராடுவோம். நான் உங்களை கேட்கிறேன், எங்க இருக்கு வேதத்தலம்? இயேசு அப்படி செய்தாரா? யோசேப்பு அப்படி செய்தாரா? பழைய ஏற்பாட்டு பக்தர்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அப்படி செய்தார்களா? நோ, இது உலக வழி, இது மாமிசத்தின் வழி. ஆனால் ஆவிக்குரியவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய நீதிக்காக போராட மாட்டார். ஏனென்றால் அவர்களுக்காக போராடுகிற ஒரு தேவன் இருக்கார். அல்லது வேதம் சொல்றது யுத்தம் யுத்தம் கர்த்தருடைய. உனக்காக யுத்தம் பண்ணுற ஒரு தேவனுக்கு இடம் கொடு. உனக்கு விரோதமாக சோதனைகள் எழும்பலாம். மோசேக்கு விரோதமாக மிரியாம் எழும்பினாள், மட்டுமல்ல ஆரோன் எழும்பினார். அவர்களும் தேவனுடைய ஆசாரியனும் தீர்க்கதரிசி சொந்த சவுனுக்காக எழும்பினார்கள். ஆனாலும் மோசே ஒரு வார்த்தை கூட பேசலை, மௌனமாக இருந்துட்டான் பார். என்று அவனுக்கு தெரியும் தன் தேவன் எப்படிப்பட்டவன் சொல்லி. அவனுடைய மௌனமும் தேவனுடைய மௌனத்தை கலைத்து விட்டது பாருங்க. தேவன் இறங்கி வந்தார், அவனுக்காக பேசினார். மரியாம் தண்டனை அனுபவித்தார். திரும்ப அவன் மோசே அவனுக்காக போய் விண்ணப்பம் பண்ணு, யோசித்து பார். என கரிமான இன்றைக்கும் நம்ம தேவன் சிங்காசனத்தை தான் வீட்டிருக்கார். உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது. உபத்திரவத்தில் பொறுமையா இருந்த சரி, என் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல முடியும். நேரம் போய் இது கொஞ்சம் வித்தியாசமா. இந்த யோசேப்பு நல்ல ஒரு குடும்பஸ்தன். ஏனென்றால் யாக்கோபுக்கு நான்கு மனைவி தகப்பன், ஆபிரகாமுக்கு தெரியும், யோசேப்புடைய சகோதரர்கள் சொல்ல தேவை. ஆனால் யோசேப்பு மாத்திரம் ஈசாக்க பின்பற்றி ஒரே மனைவியுடைய புருஷனாய் வாழ்ந்திருக்க. ஐ டெல் யூ அகைன், ஒரே மனைவியுடைய புருஷனாக வாழ்ந்திருக்க, ஒரே மனைவியுடைய புருஷனாக வாழ்ந்திருக்கான். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழுகிற நாடு சூழ்நிலைகள் வித்தியாசமாக. எனக்கு சில சில காரியங்களை நான் கேள்விப்படும் போது, சிலருடைய பாரத் டெலிபோன் கோள்கள் காரியங்களை பார்க்கும் போது ஒரு பக்கம் வேதனையாக இருக்கு, ஒரு பக்கம் இவைகள் குறித்து சொல்லணும் போறேன். யோசேப்பு ஒரே மனைவியுடைய புருஷனாக இருந்திருக்கு. சிறந்த குடும்பம் மட்டுமல்ல, மனாசேடைய மூன்று தலைமுறைகளும் அதிகம் 50 அதிகாரம் கடைசி வசனங்களை வாசித்து பார்க்க வேண்டும். மனாசேயின் மூன்று தலைமுறையும் அவனுடைய மடியில வைத்து வளர்க்கப்பட்டிருக்கார். அதாவது தன் பேர பிள்ளைகளை கூட தன் கடமையை சரியாக செய்து கண்ண மூடின ஒரு பரிசுத்தவானுங்க யோசே. இன்னைக்கு நீ நானும் எப்படி இருக்கு, குடும்ப காரியங்களை எப்படி இருக்கு, சொந்த மனைவியை கவனமா கவனிக்கிறோம், தன கடவுள் தந்த கத்தர் தந்த பிள்ளைகளை கவனமாக ஆதரிக்கிறோம், நேரம் செலவழிக்கிறோம், அல்லது மற்றவரை எடுத்து அளந்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத கதைகள், தேவையில்லாத காரியம், அது உன்னை கெடுக்கும், உன் குடும்ப வாழ்க்கை கெடுக்கும். உலகம் வாழ்ற பிரகாரமாக நீ வாழ்றதுக்கு நீ அழைக்கப்படல. அப்படிப்பட்ட உலகத்திலே ஒரு மாதிரியாக, முன்மாதிரியாக நீ வாழ வேண்டும் என்பதற்காக தேவனுடைய அழைத்து வைத்திருக்கிற நீ ஒரு கடிதம் செடியாக வாழும், ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கும், சொந்த குடும்பத்தை கவனமாய் கவனிக்கும், அவர்களை விசாரிக்கணும், அவளுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும், அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும், குடும்பம் பக்தி விருத்தி அடைவதற்குரிய காரியங்கள் காரணிகளை கணவன் புருஷன் கவனிக்கணும். பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், அவள் தேவனை பற்றிய பயத்தோடு வாழ்கிறார்களா? இது ஒரு கணவன் ஒரு குடும்ப தலைவன் கவனிக்க வேண்டிய முக்கியமான பிரதான காரணம் இல்லையா? இதுல இருந்து தவறுகிற ஒவ்வொரு தலைவனும் தேவனுக்கு அதற்குரிய கணக்கு ஒப்புக் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு முதல் போதகர் என்பதை மறக்க கூடாது. நீங்க எப்படி பிள்ளை கொடுக்க வீட்டில் எப்படி நீங்க வாழ்கிறார்களோ, நீங்க சொல்லிக் கொடுக்காமலே அவருக்கு பாடம் கற்றுக் கொள்கிறார். இங்க சேர்ச்சில் நாம என்னதை தான் கத்தினாலும் பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத அக்செப்ட் பண்ணாத, யூ நோ வை, பிகாஸ் வீட்டிலே அம்மாவும் அப்பாவும் எப்படி வாழ்றாங்க அவளுக்கு தான் தெரியும். அவருக்கு வெளியே சொல்ல முடியாத சொந்த பெற்றோர் ஆயிட்டது. ஒரு கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் தங்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாக வீட்டில் இருக்கணும். கணவனும் மனைவியும் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும், அவர்கள் வேதத்தை வாசிக்கிறதுக்கு அவர்களுக்கு உற்சாகப்படுத்தணும், தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அவர்களை உற்சாகப்படுத்தணும். அதுதான் கர்த்தரை கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை பக்தியாய் வளர்க்கிறவருமாறு. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின் ஏன் ஒருவனை படைத்தார், பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதான். இது பக்தியற்ற உலகம், நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பக்தியற்ற உலகம், பாவம் கரைபுரண்டு ஓடுகிற உலகம். இப்படிப்பட்ட சூழ்நிலை பிள்ளைகள் பயபக்தியாக வாழும் என்பது உன்னுடைய தலையாய பொறுப்பு அல்லவா? தாயே தகப்பனே, யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எங்கே போறார்கள் பிள்ளைகள், என்ன செய்கிறார்கள், எப்படி வளர்கிறார்கள், அதை நாம் கவனிக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு அல்லவா? அதை விட்டுட்டு வேலை 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 என்று ஓடி நீ ஏன் உன் பிள்ளைகளை விளக்க வேண்டும்? எது முக்கியம், எதற்கு முதலிடம், எது இம்பார்ட்டன்ட்? தேவன் உனக்கு தந்த பிள்ளைகளா என்ற உலகத்தின் சொத்தா, எது இம்பார்ட்டன்ட்? திங்க அபவுட். உலகத்தை போல நீயும் வாழ, கடவுள் உனக்கு தந்த கர்த்தர் உனக்கு பிள்ளைகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் தந்த பிள்ளைகளை காப்பாற்று, அவர்களை கவனி, அவர்களை கர்த்தருக்குள்ள வளர்த்தெடுத்து விடு. இது பொல்லாத உலகம், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து பங்கடைய வேண்டும். நீயும் நானும் தகப்பனும் தாயும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க பிள்ளைகள் பாதாளம் போவதா? என்னே பரிதாபம் சித்திங்க. யோசேப்பு ஒரு நல்ல குடும்ப, தன் குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களை கவனித்திருக்க, ஒரே மனைவியோட புருஷனாக வாழ்ந்திருக்க, அவனுக்கு இருந்த ஸ்தானத்துக்கும் அவனுக்கு இருந்த வசதிக்கும் 10 மனைவிகளை வைத்திருந்திருக்கிறான். ஆனால் ஒரே மனைவியோட புருஷனாக ஒரு கண்ணியமான ஒரு கனவானாக திகழ்கிறான். அவன் கணிதரும் சரி என்று தகப்பனவனை பார்த்து சொன்னது விந்தை என்ன இருக்குது, வினோதம் என்ன இருக்கு. இது பக்தியற்ற உலகம், பாவம் கரைபுரண்டோடு உலகத்தோடு ஒத்துவோடு அல்ல நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவர். இருதயத்தில் கூட அப்படிப்பட்ட நினைவுகளை வைத்துடாதே, உன் தேவனது அறிந்திருக்கிறார். எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் கதை, உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பேச்சுக்கள் கூட இருக்கக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கை. ஒரே மனைவிட புருஷன்.
மூன்றாம் தலைமுறை வரைக்கும் பேர பிள்ளைகள் அவன் மடியில வைத்து தாளாட்டப்பட்டிருக்க வளர்த்திருக்கான் பேர பிள்ளைகள். எவ்வளவு குடும்ப பொருளும் பாருங்க, நிறைய காரியம் அவர் வாழ்க்கை கற்றுக்கொள்ளாங்க. நேரம் யோசிப்பு கரிகரம் சார், நீயும் நானும் அப்படி இருக்கணும் என்று தேவன் விரும்புற அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் மாறும். அவனை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய கனிகள் பூத்து கொள்ளுங்கள். நான் இந்த 9 விதமான கனிகளை யோசிப்பட வாழ்க்கையில வச்சு ஒப்பிட்டு பார்க்கிறேன். அத்தனை கனிகளும் அவருடைய வாழ்க்கையில பூத்து கொள்ளுங்க இல்லையா? சிந்திச்சு பாரு, அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்துப்பான். கடைசி சொல்ல, நீங்கள் போகும்போது என் எலும்புகளை கொண்டு போகும். என்றைக்காவது ஒரு நாள் உங்களை தேவன் சந்திப்பார். தேவன் வாக்கு கொடுத்த கானான் தேசத்தில் உங்களை கொண்டு போவார். நீங்கள் போகும்போது எலும்புகளை கொண்டு போங்கள். என் எலும்புகள் கூட இந்த அடிமத்தன தேசத்துல இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் உலகத்தில் போட்டுக்கொள்ள. நீயும் நானும் யோசிப்பு போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். அதற்காகத்தான் ஆண்டவனை ரட்சித்திருக்கு, உன்னை வாழ வைக்கிறது. மட்டுமல்ல, அவருடைய காணப்படுற ஆவிக்குரிய கனிகள் குணாதிசயங்கள் குணநலங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஏன் நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க கூடாது? எல்லாரும் வளர்த்து எல்லோரும் எழுது நின்று கருத்தாய் கவனமாய் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஒருவேளை ஆண்டவர் ஏதாவிடத்தில் உங்களுக்கு பேசி இருந்தார், குறிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தி இருந்தார், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். கத்திரத்திலே ஒப்பு கொடுப்போம், அல்லது அவருடைய ஒப்புரவாகும். தேவனுடைய என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்போம். என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். நான் பேசின போது அவர்கள் கேளாதிருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் கூப்பிடும் போது நான் கேட்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் பேசும்போது அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை நாம் விட்டுக் கொடுக்கும் ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, என்னையும் ஒரு கனிதரும் செடியாய் மாற்றும் ஐயா. ஏன் நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடாது? என்னையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவது. யோசேப்பு போல ஆவிக்குரிய கனிகள் என் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டுமையா? ஆண்டவரே, என்னை சந்தி, என் வாழ்க்கையை மாற்றும். உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன்.